உயிர் வாழ்க்கைக்கு சுவாசம் மிக மிக அவசியம். சுவாசத்திலிருந்து நமக்கு வாழ்க்கை ஆரம்பமாகிறது. முதல் சுவாசம் நமக்காக அறிவிக்கப்படுகின்றது, நீங்கள் சுகமாக வாழ வேண்டியவர்கள், உங்களுக்கு உங்களுடைய இறைவன் இருக்கின்றான். ஒவ்வொரு குழந்தைக்கும் பிறந்த நாள் முதலாக அந்த தருணம் முதல் சுவாசத்தில் அவர்களுக்கு இறை உணர்வாக அந்த குழந்தைகளுக்கு அறிவிக்கப்படுகின்றது. உங்களை படைத்தவன் இறைவன்தான், உங்களை வாழ்விப்பவனும் இறைவன்தான், உங்களுக்கு உணவளிப்பவனும் இறைவன்தான், உங்களை சீரமைப்பவனும் உங்கள் இறைவன்தான், உங்களுக்காக உருவம் அளிப்பவனும் இறுதியாக உங்களை மரணிக்கச் செய்பவனும் இறைவன்தான். அதன் பின்னர் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது, அது நிறைவான வாழ்க்கை, முடிவுறாத வாழ்க்கை. என்னை மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் நினைவு கொண்டவர்களாக நீங்கள் வாழ்கின்றனால் உங்களுக்கு அழகான வாழ்க்கை நிரந்தரமாக இருக்கின்றது. என்னை தவிர்த்து நீங்கள் உங்களை இணையாக்கிக் கொண்டு பெருமை கொண்டு நான் வாழ்வேன் என்று என்னை தவிர்த்து கொண்டு செல்லும் பொழுது இந்த உலகத்திலும் உங்களுக்கு கேடு, இன்னும் எழுப்பப்படும் நாளிலும் கேடுதான். வானங்களும் பூமியும் உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்துமே உங்களுக்காக வசப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவை அனைத்தும் உங்களை சுழன்று வருகின்றது. இரவும் பகலும் உங்களுக்காக, வானங்களில் பார்க்கக்கூடிய நட்சத்திரங்களும் பூமியில் பிரகாசிக்கக்கூடிய சூரியனுடைய ஒளியும் உங்களுக்காக அவை சுழன்று வருகின்றன. வானங்கள் உங்களை பாதுகாப்பதாகவும் பூமி உங்களை தாங்குவதாகவும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இவை அனைத்துமே முதல் மூச்சில் குழந்தைக்கு அறிவிக்கப்படுகின்றது. பிறந்த முதல் மூச்சில் குழந்தைக்கு அறிவிக்கப்படுகின்றது. இது இறை ஞானங்களிலிருந்து அவர்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய செய்தியாகும். அதனைத்தான் இன்று வரையிலும் நாம் நம்முடைய உள்ளார்த்தமான ஒரு ஞானமாக சத்தியமாக கொண்டிருக்கின்றோம். இறைவனை யாரும் பார்த்ததில்லை. இறைவன் இருக்கின்றானா என்று கேட்டால் இருக்கின்றான் என்ற பதில் வரும். யார் உங்களுக்கு கற்பித்தது? அது உள்ளத்தில் இருக்கின்றது. உங்களுக்கு மனம் என்ற ஒன்று இருக்கின்றது, அதில் இறைவனுடைய வாக்குகள் அங்கு உங்களுடைய மனசாட்சியமாக அமைந்திருக்கின்றன. அப்படியென்றால் ஆன்மாவாக இறைவனுடைய கட்டுரையாக மனதின் சாட்சியம் அமைந்திருக்கின்றது. எந்த வகையில் நீங்கள் உங்களுடைய மனசாட்சியத்திற்கு சத்தியத்திற்கு விரோதமாக செயல்படுகின்றது அல்லது அந்த மனசாட்சியம் சத்தியத்திற்கு சாதகமாக செயல்படுகின்றது என்பதை உங்களுடைய ஒவ்வொரு மூச்சிலும் அது அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக உங்களுடைய மூச்சுக்கள், உயிர் மூச்சுக்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு மூச்சிலும் அவனுடைய செய்தி உங்களுக்கு அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளைய வாழ்க்கையில் சிறப்பாக அமைய வேண்டும், சுகமாக அமைய வேண்டும், ஒவ்வொருவருக்கும் அந்த மூச்சில் தொடர்ச்சியாக அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. காற்று செய்திகளை தாங்கி வருகிறது என்பதை நாம் அறிய வேண்டும். அந்த செய்தியானது இறைவனிடமிருந்துள்ள செய்தி. எப்படி முதன் முதலில் குழந்தைக்கு அவனை பற்றிய முழு விவரமும் அறிவிக்கப்பட்டு வானங்களும் பூமியும் கூட அவனுக்கு கட்டுப்பட்டு உங்களுக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் அறிவிக்கப்பட்டு இவை அனைத்தும் எனக்காகவே இயங்குகின்றன, எனக்கு மேலாக இவை இல்லை, என்னை விட மிகப்பெரிய படைப்பாக இருந்த போதிலும் சரி எனக்கு அவை வசப்படுத்தப்பட்டிருக்கின்றன, எனக்காக இரவும் பகலும் வானங்களும் பூமியும் என்னை சுழன்று வருகிறது என்பதை அறிவித்த பிறகு என்னை தவிர உங்களுக்கு இதில் வாழ்விப்பான் இல்லை என்ற அந்த செய்தியையும் இறைவன் அறிவிக்கின்றான். இதை நினைவூட்டும் விதமாக ஒவ்வொரு மூச்சிலும் உங்களுக்காக தொடர்ச்சியாக செய்திகள் அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதனை நாம் உணர்கிறோம் அல்லது நாம் அலட்சியப்படுத்துகின்றோம். நம்முடைய வாழ்க்கை இவ்விதமாக ஆரம்பமாகிறது. ஒன்று தெளிவாக அறிவிக்கப்பட்டுவிட்டது. முதல் செய்தி உங்களுடைய ஆன்மாவாக அமைகின்றது. இறைவனை பற்றியதும், வகிலங்களை பற்றியும், வானங்களையும் பூமியையும் பற்றியதும், அவை உங்களுக்கு அடிமை என்பதையும், நீங்கள் அவற்றின் மீது ஆதிக்கம் புரிவார்கள் என்பதையும் இறைவனுடைய அனுமதியைக் கொண்டு இது நிகழும் என்பதையும் உங்களுக்காக அறிவிக்கப்பட்டுவிட்டு அது ஆன்மாவாக சத்தியமாக சாட்சியமாக அமைகின்றது. இதுவே மனிதனுடைய ஆன்மாவினுடைய ஒரு அமைப்பு இறைவனை பற்றிய முழுமையான செய்திகள் அமைந்திருக்கக்கூடியது அந்த ஆன்மா. அது உங்களுக்கு மனதின் சாட்சியமாக வாழ்நாள் முழுமைக்கும் உங்களை தொடர்ந்து வரும். ஒவ்வொரு மூச்சிலும் அதற்கான இறைவனுடைய செய்தி உறுதிப்படுத்தப்பட்ட விதமாக அமைந்து கொண்டிருக்கிறது. இதனை நாம் அறிய வேண்டும். ஒவ்வொரு மூச்சும் உயிர் மூச்சு என்பதை அறிய வேண்டும். உயிர் வாழ வேண்டும், அதற்காக நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த உடல் வாழ வேண்டும் என்பது உயிரை கொண்டு உடல் வளரக்கூடியதாக இருக்கிறது. உடல் வாழ வேண்டும் என்ற அந்த அமைப்பை கொண்டு நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உடலை சுகமாக வைத்துக் கொள்ள வேண்டும், உடலை திடகாத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். கொஞ்சம் யார் சிந்தித்து பார்க்கின்றார்களோ அவர்களுக்கு தெரியும், உயிர் இல்லாமல் உடல் இல்லை. உயிரை உறுதிப்படுத்தப்பட வேண்டுமா அல்லது உடல் உறுதிப்படுத்தப்பட வேண்டுமா என்று கேட்டால், மனசாட்சியம் பதில் சொல்லும். குழந்தையாக முதல் மூச்சாக அகிலங்களினுடைய அனைத்து விஷயங்களும் இறைவன் யார் என்பதையும் முதல் மூச்சில் அறிவிக்கப்பட்ட அந்த ஆன்மாவாக இருக்கின்றதே அந்த ஆன்மா பதில் சொல்லும். உயிர் உடலை வாழ வைக்கிறது. சிந்தித்து பார்ப்பவருக்கு ஆன்மா அவர்களுக்கு அழகான துணையாக இருக்கும். மனிதர்களுடைய பேச்சுக்களையும் மனிதர்களுடைய வழிமுறைகளையும் கேட்பவருக்கு அவர்கள் தங்களுடைய ஆன்மாவுக்கு விரோதமாக செயல்படக்கூடியதையே அவர்களுக்கு வாழ்க்கையாக அமைக்கும். எப்பொழுது நாம் மனிதர்களுடைய வழிமுறைகளை நம்பி நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுது நம்முடைய சுவாசங்கள் தடைபடுகின்றன. நமக்கு அது தெரியாது. அந்த தடைபடக்கூடிய சுவாசம் இன்னும் வேகமாக இறைவனுடைய செய்தியை அறிவிக்கும் விதமாக அது தூண்டுகின்றது. எங்கு என்னுடைய மூச்சு தடைபடுகின்றதோ சுவாசம் அதிகமாகும், மூச்சு இறைக்க ஆரம்பிக்கும். இவை நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளில் உள்ளது. எனக்கு சாதகமாக வீசும் காற்றில் நான் அமைதி கொண்டிருப்பேனேயானால் என்னுடைய மூச்சு சிறப்பாக இருக்கும், சீராக இருக்கும். ஆனால் எனக்கு விரோதமாக அந்த சாட்சியத்தை நான் மறந்து நான் தான் வாழ வேண்டும் என்று முனையும் பொழுது அங்கு அவசரமும் ஆத்திரமும் மனிதர்களுக்கு விரோதமான போக்குகளும் மனிதர்களிடமிருந்து இருக்கக்கூடிய உடைமைகளை என்னுடைய நன்மைகளாக நான் கருதக்கூடிய அசிங்கமான அசுத்தமான என்னுடைய எண்ணம் உருவாகிறது. உங்களிடமிருந்து ஒரு தேவையை நான் எதிர்பார்த்தால் அசுத்தமடைந்து விட்டது என்னுடைய ஆன்மா. இறைவனிடமிருந்து எதிர்பார்த்தால் தூய்மடைந்து கொண்டிருக்கின்றது என்னுடைய ஆன்மா. ஒவ்வொருவருக்கும் இந்த செய்தியானது புதுமையானதல்ல, உண்மை. அடுத்தவர்களுடைய உடைமை நமக்கு வேண்டாம் தானே என்று கேட்கும்போது மனதின் சாட்சியம் நீங்கள் சரியாக உணர்ந்திருக்கின்றீர்கள் என்பதை அறிவிக்கும். அடுத்தவருடைய உடைமையை கொண்டு நான் வாழ வேண்டும் என்று இருக்கும் பொழுது இது நயவஞ்சகமும் திருட்டுத்தனமும் அசுத்தமுமாக இருக்கின்றது என்று உங்களுடைய ஆன்மா உங்களுக்கு பதில் சொல்லும். அந்த ஆன்மாவிலிருந்து வரக்கூடிய செய்தி மனதுக்கு அறிவிக்கப்படுகின்றது. சத்தியத்தை கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய வழிமுறைகளிலிருந்து நான் கேட்டதையும் கண்டதையும் பார்த்ததையும் கேள்விப்பட்டதையும் வழிமுறை எடுத்துக் கொண்டு வாடும்பொழுது ஒவ்வொரு வழிமுறையும் அந்த ஆன்மாவுக்கு விரோதமாக இருக்கும். சுகமான வாழ்க்கை வேண்டும், இதை நீங்கள் மனிதர்களிடமிருந்து பெற முடியாது. மனிதர்களிடமிருந்து இருக்கக்கூடிய சுகம் சுகவீனமாகும் என்பதையும் அறிகின்றோம். மனிதர்களின் காரணமாகத்தான் இவ்வளவு கஷ்டங்களும் எனக்கு இருக்கின்றது என்பதையும் அறிகின்றோம். மனிதர்களை பற்றித்தான் நாளைய வாழ்க்கையை நம்முடைய சந்ததிகளை பற்றிய பயம் ஏற்படுகின்றது. இவர்கள் இந்த மனிதர்கள் வாழ முடியுமா என்று ஒவ்வொரு இன்றைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு இருக்கக்கூடிய கவலை பயம் அனைத்துமே மனிதர்களை பற்றியதான். இவர்களை பற்றிய பயம்தான், வேறு எந்த பயமும் கிடையாது. இவர்கள் எனக்கு என்ன சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள், இவர்களை கொண்டு எனக்கு என்ன பாதகம் நிகழ்கின்றது, இவர்களை பின்பற்றுவதாக எனக்கு நல்ல வாழ்க்கை உண்டா, படும் மோசமான வாழ்க்கையை தேவை நான் எதிர்பார்க்க முடியவில்லையே என்று வரையிலும் கவலை எனக்கு இவர்களை பற்றி. இவர்களுடைய மத்தியில் வாழ்கின்றோமே, எப்படி வாழப்போகின்றோம் என்று தெரியவில்லை என்ற கவலையும் பயமும் தான். எப்படி நாம் நம்முடைய மனதின் சாட்சியத்தின் பக்கம் திரும்புகின்றோம் என்றால், இந்த கவலைக்கு காரணம் இறைவன் ஒருவனை கைவிட்டு விட்டு அந்த உணர்வை நாம் ஆன்மாவுக்கு அதிகமாக நாம் வாழ முடியும். நம்பிக்கையும் பொறுமையும் நீங்கள் மேற்கொள்ளுங்கள், இந்த பூமியையும் ஆள முடியும், வானங்களையும் ஆள முடியும் என்ற அந்த பழமொழியையும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். பொறுமையாளர்களுக்கு அவ்வளவு பெரிய அதிகாரம் உண்டு, பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பதையும் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இவ்விதமாக இருக்கும் பொழுது ஆன்மாவினுடைய சத்தியம் அவ்வப்போது நமக்கு வெளிப்படுகின்றது. ஆனாலும் அதனை நாம் புறக்கணிக்கின்றோம். நீங்கள் சுகமாக வாழ வேண்டும் என்றும் உணவுக்கு குறைவில்லாத வாழ்க்கை உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் வேண்டும், எந்த நோயும் உங்களை தீண்டக்கூடாது, இது வேண்டுமா என்று கேட்கும் பொழுது வேண்டும் என்று விரும்புவோம். ஆனால் இப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவ்வளவு பேருக்கும் அவ்வளவு தொந்தரவுகளும் கஷ்டங்களும் இருக்கின்றன. இதை எப்படி நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்வீர்கள்? நல்ல வாழ்க்கை வேண்டும், சுகமான வாழ்க்கை வேண்டும், கவலை இல்லாத வாழ்க்கை வேண்டும், நாளைக்கு என்ன ஆகுமோ என்ற பயம் நீக்கப்பட்ட வாழ்க்கை வேண்டும். இது மனதின் சுகாதாரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது. இது நிகழத்தான் செய்யும். இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதுவே உங்களுடைய இறுதி மூச்சு வரை நிலைத்திருக்கும் என்பதன் மீது எனக்கு நம்பிக்கை ஏற்படுமானால் என் உயிரோட்டத்திற்கு எந்த பாதகமும் இருக்காது. சீரான மூச்சு இருக்கும், சிறப்பான உயிரோட்டம் நமக்காக உருவாகும். அதை தவிர்த்து அது எப்படி முடியும் என்ற எதிர்கேள்வியோடு என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது, மனிதர்களாக பிறந்தால் அனைத்து கஷ்டங்களும் வரத்தான் செய்யும் என்று தத்துவத்தை நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சத்தியத்தை மறுக்கின்றேன். தத்துவம் சத்தியத்திற்கு விரோதமானது. தத்துவத்தை நாம் கடைபிடிக்க முடியாது, சத்தியத்தை நாம் கடைபிடித்து ஆக வேண்டும். அதுவே இறுதியாக நமக்காக ஒவ்வொரு மூச்சிலும் அறிவிக்கப்படக்கூடிய இந்த செய்தியானது ஒவ்வொரு முறையும் மறுக்கப்படும் பொழுது இறுதியாக உங்களுக்கான ஒரு துன்பம் தலை தூக்குகிறது. எதனை நீங்கள் பயந்தீர்களோ, எதனை நீங்கள் கவலைப்பட்டீர்களோ, அது உங்களுக்கு நிகழ்வதற்கு முன்பாக அறிவிக்கப்படுகின்றது. உங்களுடைய மனதிற்கு நீங்கள் போகும் பாதை சரியில்லை என்பதை, உங்களுடைய பாதையினுடைய எல்லையில் கேடு காத்திருக்கிறது, அது நெருங்கவும் ஆரம்பித்துவிட்டது, கவலை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி பயம் என்ற ஒரு நிலைக்கு வந்துவிட்டது, அது நெருங்கிவிட்டதை அறிவிக்கிறது. அது இன்ன வகையில் இன்னது என்று தெரியாது, ஆனால் நெருங்கிய பின்னர் அதனை அனுபவிக்கும் பொழுது இதுதான் நீங்கள் வாக்களிக்கப்பட்டதும் எச்சரிக்கை செய்யப்பட்டதும். இந்த நிகழ்வு நிகழ்வதற்கு முன்பாக உங்களுடைய ஆன்மாவின் பக்கம் திரும்புங்கள். அங்கு இறைவன் ஒருவன் தான் என்பதை உங்களுக்கு அது அறிவிக்கும். இறைவனை தவிர கதி இல்லை என்ற அந்த சூழ்நிலைக்கு ஆவதற்கு முன்பாகவே நீங்கள் திரும்புங்கள். அந்த சூழ்நிலைக்கு ஆகிவிட்ட போதிலும் நிச்சயமாக இறைவன் இருக்கின்றான் உங்களுக்கு உதவி செய்வதற்காக. நீங்கள் உணர்வுடன் திரும்புபவர்களாக இருந்தால் இறைவனுடைய ஆற்றல் எங்கிருந்து ஆரம்பமாகிறது என்பதை கவனிப்பீர்களானால் உங்களுடைய ஆன்மாவிலிருந்து. அந்த ஆன்மாவிலிருந்து உங்களுக்கு மனதுக்கு செய்தி அறிவிக்கப்படுகின்றன. அந்த மனதில் உங்களுக்கு இறைவனை தவிர மற்றவர்களும் உதவி செய்வார்கள் என்ற அந்த எண்ணம், கெட்ட எண்ணம், பலவீனமான எண்ணம் உங்களிடம் வரும் பொழுது நீங்களும் இந்த உலகத்தின் மனிதர்களை நம்பி, மனிதர்களுடைய வழிமுறைகளை நம்பி, அவர்களுடைய உதவியையும் பாதுகாப்பையும் கொண்டுதான் வாழ முடியும் என்ற எண்ணம் வரும் பொழுது உங்களுடைய ஆன்மாவும் அறிவிக்கிறது, அவ்விதமாக அல்ல, இறைவன் ஒருவன் தான் என்பதை நாம் அலட்சியம் செய்கின்றோம் அப்பொழுது. ஏனென்றால் அந்த நிலையில் சில நன்மைகளை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன், சில சுகங்களை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன், அதன் காரணமாக இதனை அலட்சியம் செய்கின்றேன். நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சுகமும் தற்காலிகமானது என்பது தெரியும். நாளைய வாழ்க்கையை பற்றிய கவலையும் அது கொண்டிருக்கின்றது என்பது தெரியும். ஒவ்வொருவருக்குமே சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதே நேரம் உங்களுடைய உள்மனதில் எத்தனை நாளைக்கு இந்த சுகம் என்ற கேள்வி ஆன்மா எழுப்புகிறது. இறைவனுடைய அனுமதியைக் கொண்டு அந்த ஆன்மா உங்களோடு பேசுகின்றது. இறைவனுடைய சாட்சியம் அங்கு அமைந்திருக்கின்றது, இறைவனுடைய ஆற்றல் அங்கு அமைந்திருக்கின்றது. அது தீமையை மனதில் நிலைநிறுத்தி விடாது. நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். இப்பொழுது கவலை என்ற ஒன்று எங்கிருந்து வந்தது? மனிதர்களை பற்றித்தான். நாளைய வாழ்க்கையில் இவர்களை நம்பி வாழ முடியாது. நீங்கள் உங்களுடைய படைப்பின் பக்கம் திரும்பும் பொழுது உங்களுக்கு பாருட்டியவன் உங்களுடைய இறைவன், அந்த பாடை கொண்டு வந்தவன் உங்களுடைய இறைவன். அதற்கு முன்பாக 6 கிலோ எடை தூக்கி சுமக்க வேண்டும் என்ற அந்த சக்தியை கொடுத்தது, தாய்க்கு கொடுத்தது அந்த இறைவன் தான், நீங்கள் அல்ல. அதனை நீங்கள் உறுதி செய்து பார்க்க வேண்டும் என்றால் உங்களுடைய மனைவியின் வயிற்றில் 5 கிலோ எடையை கட்டிவிடுங்கள். நிற்க முடிகிறதா என்று பார்ப்போம். ஒரு நிமிடத்தில் இடுப்பு ஒடிந்து போகும். அதனை தாங்க செய்ததும் சுமக்க செய்ததும் அந்த சுமையை அழகாக்கியதும் சுகமாக்கியதும் யார்? சிந்தித்து பாருங்கள். சிந்தனையை தூண்டு வரும் இது சத்தியமாக. நீங்கள் உணர்ந்து பார்க்கும் பொழுது இறை ஆற்றல் உங்களுக்கு பெருகுகின்றது. இறைவன் உங்களுடைய நன்றியோடு நினைவுறுதலை ஏற்றுக்கொண்டான். இனி நீங்கள் இறைவனுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள், மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீர்கள். மனிதர்களை நம்பி உங்களால் வாழ முடியாது. ஏனென்றால் உங்களை நம்பியே உங்களால் வாழ முடியாது. அவ்வாறு இருக்கும்போது பிற மனிதர்களுக்கும் அதுவே கதி. அவர்களை நம்பி அவர்கள் வாழ முடியாது. ஒவ்வொருவரும் அடுத்தவருடைய உடைமைகளை நம்பி அவர்களுடைய உதவியையும் பாதுகாப்பையும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் ஒருவருக்கொருவர் பகிரங்கமான விரோதிகளாக இருக்கின்றீர்கள். தன்னையே தன்னால் காப்பாற்றிக் கொள்ள முடியாது என்று இருக்கும் பொழுது அடுத்தவரை நம்பி நான் வாழ்ந்து விடுவேன் என்ற அந்த எண்ணம் நாம் அனைவருக்கும் இருக்கும் பொழுது தான் வாழ தகுதி இல்லாத நிலையில் கூட்டாளிகளை இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். 4 பேர் எனக்கு வேண்டும் என்ற அந்த தத்துவத்தை அசிங்கத்தை பேசிக் கொண்டிருப்போம். நன்மைக்கும் சரி நல்லதுக்கும் கெட்டதுக்கும் 4 பேர் வேண்டும் என்று. உங்களுக்கு நன்மை செய்து கொள்ள நீங்களே சக்தியற்றவர்கள் என்பதை மீண்டும் உணருங்கள். உங்களுடைய மூச்சில் உள்வாங்க வேண்டும், காதுகளில் ஒழிக்கக்கூடாது, சத்தியத்தின் பக்கம் திரும்ப வேண்டும், அது ஆன்மாவோடு இணைய வேண்டும். சரிதானே என்று நீங்கள் கேட்கும் பொழுது அந்த ஆன்மாவும் உங்களுக்கு உறுதுணையாக அழகான பதிலாக நீங்கள் உண்மையை பேசுகின்றீர்கள், உண்மையை உணர்கின்றீர்கள், இதன் மீது நிலைத்திருங்கள் என்று அந்த ஆன்மா உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. காற்றின் மூலமாக செய்திகள் பரவுகின்றன, காதுகளிலும் ஒழிக்கும் உள்மூச்சிலும் அந்த சத்தியமானது இறங்குகின்றது. அது ஆன்மாவுக்கு சாதகமான செய்தியாக இறங்கும் பொழுது அந்த நெஞ்சம் விரிவடைகின்றது, நிம்மதி பெருமூச்சுடன். காற்றுகளில் செய்திகள் இருக்கின்றன, காதுகளில் விடும்பொழுது கவலை சத்தியமான வார்த்தைகளாக பேசும்பொழுது அது உள்மூச்சில் இறங்குகின்றது, ஆன்மாவென்றும் கலக்கின்றது. அப்பொழுது உங்களுக்கான உயிர் மூச்சு ஒரு பொறிப்புடன் நெஞ்சம் விரிவடைகின்றது. இந்த விரிவடைதல் உங்களுடைய உயிர் மூச்சு. இந்த உயிர் மூச்சில் இருக்கக்கூடிய அவ்வளவு தீமைகளும் நீங்கும், நோய்களும் நீங்கும். புது உயிர் நாம் படைக்கப்படுகின்றோம். இது எவரும் அறிய முடியாது, சிந்தித்து பார்ப்போர் தவிர. டாக்டர் அவர்கள் கூறினார்கள், ஒரு நோயாளியை பற்றி, ஏறக்குறைய மரணமடைந்து விட்டார், எல்லா இடங்களிலும் ஓட்டை போட்டாகிவிட்டது, வீட்டுக்கு கூட்டிச் செல்லுங்கள் என்று. நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கின்றேன், இறைவன் நாடினால் சுகமாகும், நான் இறைவன் இல்லை என்ற அந்த ஒரு வார்த்தை. அவர்களுக்கும் இது முடிவுதான் என்று ஆன பிறகு இது ஒன்றுதான் விடிவாக இருக்கின்றது, நம்புவோம் பார்ப்போம் என்ற அந்த ஒரு எண்ணம் தான். அவர்களுக்கான அத்தாட்சி அவர் அழகான முறையில் தேடி வந்த இந்த நிலை இன்றைய நிலையாக இருக்கின்றது. இன்னமும் டிஸ்சார்ஜ் ஆகவில்லை. நான் கூறினேன், நீங்கள் அவர்களிடம் கூற வேண்டும், டிஸ்சார்ஜ் ஆகி வரும் பொழுது உங்களால் கிடைக்கவில்லை, இறைவன் எங்களை காப்பாற்றினான். சீஃப் டாக்டருக்கு தெரிவிச்சுட்டு அங்கிருக்க அவ்வளவு தெரிவிச்சுட்டு வாங்க, இறைவனுக்கு நன்றியோடு. அவர்கள் ஒரு கணம் கூட எண்ணக்கூடாது, இது மெடிக்கல் மிராக்கிள், இவர் பிழைப்பார் என்று நாங்கள் நம்பவில்லை, மருத்துவ ரீதியான ஒரு அதிசயம், மருத்துவ அதிசயம் என்று கூறுவார்கள். அப்போ கூட இறைவனால் ஏற்பட்ட ஒரு அதிசயம் சொல்ல தெரியாது, மெடிக்கல் மிராக்கிள். ஏன் காட்ஸ் மிராக்கிள் சொன்னால் என்ன, நாங்கள் அவனோட பெரியவங்க, எப்படி காட்ஸ் மிராக்கிள் சொல்ல முடியும்? இப்படிப்பட்ட இறைவனுக்கு பகிரங்கமான துரோகிகளை நாம் நம்முடைய மருத்துவமாக, மருத்துவத்தில் எந்த அளவுக்கு அவர்கள் தங்களை புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற அந்த செய்தி இறைவனுக்கு மேலாக தங்களை ஆக்கிக்கொண்டு செத்து போவாங்க, எடுத்துக்கிட்டு போயிருங்கன்னு சொன்னதுக்கப்புறமா பிழைத்த பிறகு நாங்கள் பிழைக்கிறோம் சார் மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு சொல்லும் பொழுது கடவுள் எனக்கு காண்பித்துக்கூடிய ஒரு மாபெரும் அத்தாட்சியாக கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அப்படி கூறுவதில்லை. மெடிக்கல் மிராக்கிள் எங்களையும் மீறி நடந்து விட்டது. உங்களுக்கு மீறி யார் கடவுள் தானே, கடவுள் தான் நடந்து சொன்னா என்ன சொல்ல தெரியாது. ஆன்மா செத்து விட்டது அவர்களுக்கு பெருமையின் காரணமாக. அதன் காரணமாக அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் எங்களிடம் வாருங்கள், நாங்கள் உங்கள் உயிரை காப்பாற்றுவோம். வர்றதுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் உயிரை காப்பாற்றியிருப்போம். 6 மாதமாக கடந்து சாகடித்தாங்க. இதோ டாக்டர் கூறிய அந்த நோயாளி 10 நாளைக்கு பிறகு எடுத்துருப்போங்க, எல்லா நேரங்களையும் எடுத்துருப்போங்க, எங்களால் முடியாது. ஆனால் இறந்து போய் எடுத்துப்போனால் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி நாங்கள் சாக அவங்களை காப்பாற்றியிருப்போம், நீங்கள் டிலே பண்ணிட்டீங்க. நமக்கு ஆன்மா என்று ஒன்று இருந்தால், அந்த இறை சக்தி என்ற ஒன்று இன்னமும் வேலை செய்து கொண்டிருந்தால், நிச்சயமாக அவர்களை நாம் சபிப்போம். நன்றி கெட்ட இறைவனுக்கு நன்றி கெட்ட, இறைவனால் வெறுக்கப்படக்கூடிய மக்கள் என்பதை நாம் அறிவோம். அவர்களுடன் நமக்கு எந்த சகவாசம் வைத்துக் கொள்ள முடியும், கூடாது என்பதையும் நான் அறிய வேண்டும். ஆன்மா உங்களுடைய ஒவ்வொரு நாளின் கணக்கு அதிகாரியாக இருக்க போதுமானது. நீங்கள் இறைவனுக்கு மாறு செய்வார்கள், இறைவனுக்கு விரோதமாக இருப்பவர்கள். அந்த மக்களோடு நீங்கள் பழகி கொண்டிருக்கின்றீர்கள். யார் மீது இறைவனுடைய விரோதம் ஏற்பட்டுவிட்டதோ, கோபம் ஏற்பட்டுவிட்டதோ, அவர்கள் தங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்கள். இறைவன் ஒருவன் போதுமானவன் என்ற அந்த செய்தி உங்களுக்கு வெளியாக வேண்டும். உங்களுடைய மனதில் அது முழுமையாக நிறைய வேண்டும், நிரப்பமாக அமைய வேண்டும். பூர்ணமாக இறைவனுடைய அந்த பூர்ண சந்திரன் ஒளி போன்று பிரகாசிக்க வேண்டும். உங்களுடைய முகமும் பொடிவர வேண்டும். கவலையோ பயமோ அங்கே இருக்கக்கூடாது. நம்பிக்கை கொள்வோர் தங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய மனசாட்சியத்தின் இறைவனை ஏற்றுக்கொள்ளட்டும். மனிதர்கள் கற்பித்த இறைவன் இருக்கின்றார்கள். இறைவன் படைப்பாளன் என்று தெரியும். இறைவன் படைப்பாளன் என்பது உண்மையானால், நான் படைத்த தெய்வங்கள் இருக்கின்றன என்ற கற்பனையை கொண்டு, காரணம் இறைவனை யாருமே பார்த்தது கிடையாது என்பது மனசாட்சியினுடைய விளக்கம். மனசாட்சியத்திடம் கேட்கின்றோம், இறைவனை பார்த்தவர்கள் யாராக இருக்கின்றார்களா? இல்லை. இந்த மனதை படைத்தானே, அந்த மனதை நாம் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனால் இருக்கிறது என்பதை அறிவித்தோன் யார்? அந்த மனதை படைத்த இறைவனை நீங்கள் படைத்துவிட்டீர்களா? கற்பனையில் பூர்வமாக முடிந்தால் அவன் படைத்த அந்த மனதை நீங்கள் வரைந்து ஒரு பேனாவும் பேப்பரும் தந்துடுற, இதுதான் மனசில் வரைஞ்சு காட்டுங்க பார்ப்போம். முடியாது. பேனாவின் பக்கம் கை போக எப்படி வரைய முடியாது? அப்படி இருக்கும்போது அந்த மனதை படைத்த இறைவனுக்கு உருவம் கற்பிக்கின்றேன் நான் என்று படைத்தேன். இருக்கக்கூடிய தெய்வங்கள் அனைத்தையும் நான் படைத்தது. தெய்வம் படைப்பாளன் என்பதுமையானால், இவ்வளவு தெய்வங்களுக்கும் தெய்வம் நான் தான், எனக்கு இது தெய்வம், கடவுளர்களுக்கெல்லாம் கடவுள் நாங்கள் என்ற அடிப்படையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, இறுதியாக ஒரு நேரம் வருகிறது, கடவுள் வேண்டுமே என்று. அந்த நிலைப்பாட்டின் போது கடவுளை என்று அழைக்கும் பொழுது, அங்கு கடவுள் இல்லை, இதுவரை நீங்கள் தான் கடவுள், உங்களை நீங்களே இணையாக்கிக் கொண்டீர்கள், இப்பொழுது நீங்கள் உங்களை முடிந்தால் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவனுடைய கட்டளை நேரம் நெருங்கிவிட்டது. ஒவ்வொருவருடைய பிரார்த்தனையும் பலன் அளிக்காததன் காரணம் தங்களை அவர்கள் கடவுளாக தங்களை அறியாமலே ஆக்கிக் கொண்டதுதான். நான் படைத்த கடவுள், அந்த கடவுளுக்கு நான் தான் கடவுள், கடவுளுக்கெல்லாம் கடவுளாக நான் ஆக பிறகு அந்த கடவுளை ஒரு கால் நினைக்க முடியாது. மனசாட்சியம் மூடப்பட்டுவிட்டது. மனம் மட்டுமே இருக்கின்றது. அதற்கு நன்மை தீமைகளை பிரித்தெடுக்கக்கூடிய அந்த மாபெரும் ஆற்றல் நீக்கப்பட்டுவிட்டது. எனவே அவர்கள் நன்மையை அறிய மாட்டார்கள். கடவுளே என்று வாயில் வருகின்றது, தன்னைத்தான் அவர்கள் கூப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்களே தவிர அது இறைவனிடம் செல்லாது என்பதை அறிந்தால் மட்டும்தான் என் பாவங்களை மன்னிப்பாக வேண்டும் என்ற அந்த ஒரு வார்த்தை வரும். அந்த நேரத்தில் அவர்கள் மன்னிக்கப்படுகின்றார்கள், இறைவனிடம் உதவி வருகின்றது. நீங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், உதவி செய்யப்பட வேண்டும். இந்த நாள் முதலாக ஒவ்வொரு முச்சிலும் என்னுடைய ஆன்மா நிச்சயமாக அது என்னுடைய நன்மை தீமைகளை பிரித்தறிவிக்கக்கூடிய சிந்தனையின் பால் உண்மையின் பக்கம் அது திருப்ப வேண்டும். அத்தியாயம் 77:1-7 வசனங்கள் நமக்கு எது எப்படி என்பதை அறிவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. 77:1-7 வசனங்கள் நம்முடைய மனசாட்சிக்கு ஒரு துரிதமான உதவியாக, அதனை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆற்றலாக விளங்குகின்றது. இதற்காக நாம் உங்களுடைய மனசாட்சியத்தை மூடிவிடுமோ மூடப்பட்டுவிட்டதோ என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நாம் அதனை மறந்துவிட்ட நிலையில் மீண்டும் அதை உயிர்ப்பிக்கின்றோம். அந்த மனசாட்சியத்திலிருந்து என் மனதுக்கு வழிபிறக்க வேண்டும். மற்ற மனிதர்களுடைய வழிமுறைகளிலிருந்து ஒரு பார்வையை பார்த்து, இதுதான் வழி என்று இதுவரை சுருட்டு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன், டாக்டர்களிடம் செல்ல வேண்டும், பொய்யை சொல்லி பிசினஸ் செய்ய வேண்டும், இதுதான் வாழ்க்கை, பொய் சொல்லாமல் வாழ்க்கையை வாழ முடியாது என்றெல்லாம் நாம் கற்பிக்கப்பட்டிருக்கின்றோம். உண்மையைத்தான் நீங்கள் சொல்லி வாழ முடியும். அது உங்களுடைய இறைவனிடம் உங்களை நெருக்கமாக்கி வைக்கும். இறைவனிடம் இல்லாத எந்த ஒரு பாக்கியமும் மனிதர்களிடம் கிடையாது. அவன் நாடினால் உங்களை வாழ வைப்பான். தொடர்ச்சியாக அனுப்பப்படுபவை மீது சத்தியமாக, தான் படைத்த அந்த ஒவ்வொரு பொருளின் மீதும் இறைவன் சத்தியம் செய்கின்றான். தொடர்ச்சியாக அனுப்பப்படுபவை மீது சத்தியமாக, இது ஏன் துண்டாக இருக்கிறது இந்த வார்த்தை? தொடர்ச்சியாக அனுப்பப்படுபவை என்ற இந்த ஒரு வார்த்தை இருக்கின்றது. மனசாட்சியின் திரும்பங்கள் அங்கு உங்களுக்கு விடைபெறும், வழிபிறக்கும். எந்த நேரத்தில் எந்த மூச்சில் நீங்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்ற அந்த அறிவிப்பு இல்லாமல் இல்லை. எவ்வளவுதான் குபேரனாக இருந்தாலும் சரி, அவன் இன்னும் சம்பாதிக்க வேண்டும், காரணம் நல்ல வாழ்க்கை வேண்டும், இனியும் சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று அறிவிக்கும் பொழுது, அந்த சுகமான வாழ்க்கை வேண்டும், இறைவனுடைய அனுமதி கொண்டு மட்டும்தான் சுகம் என்று ஒன்று இருக்கின்றது. சுகம் என்பது பொருள் அல்ல, உணர்வு. மனம் என்பது பொருள் அல்ல, அது ஒரு உணர்வு. அது இருக்கக்கூடிய செய்திகள் அழகானதாக இருக்கின்றது, உணர்வாக இருக்கின்றது, பொருள் இல்லை. சுகத்திற்கும் பணத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என்னுடைய சுகத்திற்காக வேண்டி டாக்டரிடம் சென்று நான் என்னுடைய கோடிக்கணக்கான பணத்தை செலவழித்து விட்டேன். கடைசியில் நான் பிணமானதுதான் மிச்சம். இன்னும் கடனாளியாகவும் நான் ஆக்கப்பட்டேன். இழிவும் என்னை சூழ்ந்து கொண்டது. எனக்கான பாதை என்ன இனி? நான் என் இறைவன் நாடினால் எனக்கு மீண்டும் மனசாட்சியத்தின் பக்கம் திருப்ப அவனுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் அதற்கு முன்பாக தன்னை கடவுளாக மதித்துக் கொண்டு மனிதர்களுடைய வழிமுறைகளை மெச்சிக்கொண்டு படித்த மாதிரி தெரிகிறேன். நீங்கள் இந்த காலத்தில் எப்படியெல்லாம் நீங்கள் நம் கடவுள் நம்பிக்கை என்று கூறலாமா? நாம் படித்தவர்களாகிட்டே என்று பெருமை கொண்டு அவர்கள் கூட்டிக் கொண்டு, ஆம் நான் படித்து விட்டேன், இனிமேல் டாக்டர்களை நம்ப வேண்டுமே தவிர கடவுளை நம்பக்கூடாது, என் படிப்பை நம்ப வேண்டுமே தவிர அதை நம்பக்கூடாது. அந்த படிப்பை பற்றி உங்களுடைய இருதயத்தின் பக்கம் திரும்பும் பொழுது அங்கு உங்களுக்காக புதுப்பிக்கப்படுகின்றது. உங்களுடைய படிப்பு வளர வேண்டும், உங்களுடைய கல்வி வளர வேண்டும். நீங்கள் வைத்திருக்கக்கூடிய கல்வியெல்லாம் நேற்றைய வாழ்க்கையை சம்பந்தப்பட்டது. எதை கண்டீர்களோ, எதை கேள்விப்பட்டீர்களோ, எதனை படித்தீர்களோ, எதனை அனுபவித்தீர்களோ, அவைதான் உங்களுடைய அறிவு. நான் அனுபவித்ததெல்லாம் கேளுதான், அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். உங்களுடைய படிப்புகளில் வாருங்கள். அங்கு கவலையும் பயமும் நீக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்சம் இருக்கிறதான் பாருங்கள். எனக்கு கவலையும் பயமும் இருக்கிறது இப்பொழுது, அதை நீக்கக்கூடிய வழி என்ன? என்னுடைய மனதில் ஒரு தேவை இருக்கின்றது, பிறகு நான் செயல்படுகின்றேன். என்னுடைய மனதில் ஒரு கவலை இருக்கின்றது, அந்த கவலை நீங்காத வரை நான் கவலையின் பாதையில் போய்க் கொண்டிருக்கின்றேன் என்பதை அறிவித்துக் கொண்டிருக்கின்றது என்னுடைய ஆன்மாவிலிருந்து என் மனதிற்கு அறிவிக்கப்படக்கூடிய செய்தி. ஒவ்வொரு மூச்சும் ஆன்மாவுக்கு இறங்க வேண்டும், நெஞ்சத்தில் இறங்கக்கூடாது. அந்த ஆன்மா உங்களுடைய நெஞ்சத்தை விசாலமாக்க வேண்டும். அதில் உயிர் மூச்சு கிரகிக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கின்றது. அதில் உங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது, உங்களுக்கு சுகம் இருக்கின்றது. உயிர் மூச்சு வேண்டும். சத்தியத்தோடு கிடக்கும் பொழுது மட்டும்தான் அந்த உயிர் மூச்சு உங்களுக்காக. நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். அந்த சத்தியத்திற்கு விரோதமாக போகும் பொழுது உங்களுடைய மூச்சு தடைபடும், உங்களுடைய மூச்சு இறைக்க ஆரம்பிக்கும். வேகமாக வீசு பயிர்வது சத்தியமாக தொடர்ச்சியாக உங்களுக்கு அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இறைவன் ஒருவன் தான், உங்களுடைய இருதயத்தின் மீது ஆதிக்கம் பிரிபவன் அந்த இறைவன் ஒருவன் தான். நீங்கள் படைத்த தெய்வங்கள் இல்லை என்று. ஆனாலும் நாம் மனிதனுடைய வழிமுறைகளை பின்பற்றி, பூசாரிகளுடைய வழிமையை பின்பற்றி நாம் சில பேர் முஸ்லீம்களாக இருக்கின்றோம், கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம், இந்துக்களாக இருக்கின்றோம். மனிதன் கூறுகின்றான் நாம் மூன்று வகையினை சார்ந்தவர்கள் என்று, இறைவன் கூறுகின்றான் நீங்கள் ஒரே இனம் என்று. எது சரி? நான் உங்களை இந்து மனிதன், முஸ்லீம் மனிதன், கிறிஸ்தவ மனிதன் என்று படைக்கவில்லை, மனிதனாக படைத்தேன். மனிதனுக்குரிய தகுதிகளோடு வாழ்ந்து வாருங்கள், எனக்கு பிடிக்கும். மனிதனுக்குரிய தகுதியை மாற்றி வேறு ஏதோ ஒரு தகுதி இருப்பதைப் போன்று நான் முஸ்லீம், இந்து, கிறிஸ்தவன் கூறும் பொழுது உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது என்று கேட்கின்றான். மனசாட்சியத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்து மனசாட்சி, முஸ்லீம் மனசாட்சி, கிறிஸ்தவ மனசாட்சி என்று இருக்கிறது. வேடிக்கையாகவே எப்படி நாம் பிரித்தோம் நம்மை? மனிதனை கொண்டு, மனசாட்சியத்தை கொண்டு வாழ்வோனாக நாம் பார்க்க வேண்டும். இறைவன் நீங்கள் மனிதனாக வாழ்ந்தால் பிடிக்குமா, அல்லது இந்து மனிதனாக வாழ்ந்தால், முஸ்லீம் மனிதனாக வாழ்ந்தால், ஏதோ ஒரு அவன் அமைக்காத ஒரு படைப்பண்டமாக நீங்கள் உங்களை ஆக்கிக்கொண்டு நீங்கள் வாழ்ந்தால் பிடிக்குமா என்று கேட்டால், இல்லை, மனிதனாக வாழ்ந்தால் பிடிக்கும், மனிதத்தன்மையோடு வாழ்ந்தால் பிடிக்கும். அந்த மனிதத்தன்மை என்ன தெரியுமா? இறைத்தன்மை. அவ்வளவு மனிதத்தன்மை. நீங்கள் மன்னிப்பவர்களாக இருக்க வேண்டுமா, தண்டிப்பவர்களாக இருக்க வேண்டுமா? உங்களுடைய மனதின் சாட்சியம் பேச வேண்டும். ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான பதில் வரும்பொழுது உங்களுடைய துன்பங்களில் பல நீங்குகின்றன, உங்களுடைய கவலைகள் நீங்கி உங்களுக்கு மனம் அமைதி. அந்த அமைதியின் பாதையை நீங்கள் செல்வீர்கள். அந்த அமைதியின் பாதையில் உங்களுக்கு நாளைய வாழ்க்கை நன்மை தான் இருக்கிற சில தீமைகள் இல்லை என்பதை இன்று நீங்கள் உணர வேண்டும். நான் போய்கொண்டிருக்கும் பாதை கவலைக்கிடமான எல்லையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இறைவன் முன்னறிவிப்பாக அறிவிக்கின்றான். எச்சரிக்கையாக நீங்கள் கவலை கொண்டிருக்கின்றீர்கள். அந்த கவலையானது நீங்கள் போய்க் கொண்டிருக்கிற பாதை அந்த எல்லையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று அறிய வேண்டும். பயமாக இருக்கின்றது, அந்த எல்லை நெருங்கிவிட்டது என்பதை அறியுங்கள். பாவ மன்னிப்பு நீங்கள் கேட்க வேண்டியதாக இருக்கின்றீர்கள். உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலையும் பயமும் நீங்கும் வரையில், அந்த கவலைக்குரிய சூழ்நிலையும் பயத்துக்குரிய சூழ்நிலைக்கும் நான் தள்ளப்படுவதற்கு முன்பாக, அந்த எச்சரிக்கைக்கு முன்பாக மன்னிப்பை தேடுங்கள். இது 77 அத்தியாயம் 6. மன்னிப்பையோ அல்லது எச்சரிக்கையோ யார் உணர்கின்றார்களோ அவர்கள் நன்கு பரத்துவதன் மீது சத்தியமாக தெளிவாக உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. ஒவ்வொருவருக்கும் கவலையும் பயமும் இருக்கின்றது. அந்த கவலைக்கும் பயத்திலும் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் மோசமான வாழ்க்கை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். யாருக்கு இது அறிவிக்கப்படவில்லை? அத்தியாயம் 77:3 நன்கு பரத்தப்பட்டிருக்கின்றது. பரப்புவதன் மீது சத்தியமாக யாரொருவருக்கும் இந்த உண்மையிலிருந்து விலக்கு அளிக்கப்படவில்லை. யாரிடம் கேட்டாலும் சரி, கடவுள் எனக்கு உதவி செய்தால் தவிர எனக்கு வழி இல்லை என்று கடைசி நேரத்தில் பேசுபவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு முன்பாகவே சொல்லுபவர்கள் இருக்கின்றனர். யார் முன்பாக உணர்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவனுடைய பாக்கியம் உண்டு. இந்த நேரத்தில் நாம் வேறுபடுத்தி பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அத்தியாயம் 77:4 எது சரி எது தவறு என்று நான் கேட்கும் பொழுது என்னுடைய மனதின் சாட்சியம் ஆன்மா அங்கு இறை ஆற்றல் உங்களுக்காக சொல்லும், இறைவனுடைய உதவி உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் நம்புவது சரியானது, நான் என்னை நாளைக்கு பார்த்துக் கொள்வேன், வந்தால் பார்த்துக் கொள்ளலாம் என்று நீங்கள் எண்ணுவது உண்மைக்கு விரோதமானது. அந்த நேரத்தில் இறைவன் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டான். எனவே நீங்கள் முற்கொட்டியே உங்களுடைய நிலைக்கு திரும்புங்கள். இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை கவலையும் பயமும் இருக்கின்றது. இந்த கவலை வந்தால் பார்த்துக் கொள்ளலாம் என்ற அந்த எண்ணமும் இருக்கின்றது. கவலைக்குரிய சூழ்நிலை என்ன என்று தெரியாது. ஆனால் கவலை அறிவிக்கப்பட்டுவிட்டது. இறைவன் அறிவிக்கின்றான் உங்கள் மீது மன்னிப்பை கொண்டு. யார் அதை சிந்தித்து பார்க்கின்றார்களோ, சிந்தித்து உணர்வோர் மீது சத்தியமாக, அத்தியாயம் 77:5 சிந்தித்து உணர்வோர் மீது சத்தியமாக, வேறுபடுத்தி காட்டுவோர் மீது சத்தியமாக. உங்களுடைய மனதின் சாட்சியம் வேறுபடுத்தி காட்டும். அதில் இறைவனுடைய வானவர்த்தூதர்கள் இருக்கின்றார்கள் உங்களுக்காக வேண்டி. அவர்களை நீங்கள் பார்க்க முடியாது. அவர்கள் உங்களுக்காக உங்களுடைய இதயத்தில் இறைவனுடைய அனுமதியை கொண்டு சத்தியத்தையும் வேறுபடுத்தி பார்க்க வேண்டி அவரிடம் கேள்வி கேட்கும் பொழுது பதிலளிப்பவர்களாக இருக்கின்றார்கள். எனக்கு யார் வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டியவர்கள் நீங்கள். மன்னிப்பும் உங்களுக்காக காத்திருக்கின்றது, எச்சரிக்கையும் காத்திருக்கின்றது. அந்த சூழ்நிலை வருவதற்கு முன்பாக திருந்துங்கள். அத்தியாயம் 77:7-8 நிச்சயமாக நீங்கள் வாக்களிக்கப்பட்டவர்கள் நீங்கள் தீரும். அந்த வாக்களிக்கப்பட்டதுதான் கவலையும் பயமும். ஒன்று, மன்னிப்பை கேளுங்கள் கொள்ளுங்கள், எச்சரிக்கையாவது கொள்ளுங்கள், உள்ளட்சம் கொள்ளுங்கள். இதற்கு பேர் பயபக்தி. நிகழ்ந்துட வேண்டாமே என்று நீங்கள் விரும்பப்படுது. பயபக்தியோடு வாழ்வர்களோடு இறைவன் இருக்கின்றான். ஒவ்வொரு கூட்டமும், அது இந்துக்களாக முஸ்லீம்களாக யாராக இருந்தாலும் சரி, பயபக்தி வேண்டும். Fear for God is utmost essential for me. If you fear God, God is with you. If you are arrogant, God is not with you. Shaitan is with you. நாம் கெட்ட சக்திகளோடு இணைந்து விடக்கூடாது. இறைவனுக்கு விரோதமாக நான் கவலைப்பட மாட்டேன், தைரியமாக நான் இருப்பேன். என்ன நடக்கப் போகிறது என்பது தெரியாது, தைரியமாக இருப்பேன். அடுத்த நிமிஷம் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் போது இன்னும் தைரியமாக இருப்பேன். அது உயிர் இருக்குமா இருக்காதான் தெரியாது. அல்லது உடமாகி போய் வாழ்நாள் முழுமையிலும் பெரும் கஷ்டங்களும் சேதங்களிலும் ஆகிடுவோம் என்பது மட்டும் அங்கு இருக்கிறது என்றால், அந்த நிகழ்வு நிகழ்ந்த பிறகா நீங்கள் இறைவனிடம் பாதுகாப்பு கேடுவீர்கள்? உயிர் போன பிறகு எப்படி தேட முடியாதோ, அதே போன்று நிகழும் நிகழ்ச்சிகளில் உங்களுக்கான கேடுகள் வந்த பிறகு இறைவனிடம் நாம் திரும்புவது என்பது நமக்கு பிரார்த்தனையாக ஆகாது. நீங்கள் அந்த பலவீனத்தில், அந்த முடைப்பட்ட அந்த சூழ்நிலையை கொண்டு பாதிப்பில் நீங்கள் கொஞ்ச காலம் வாழ்ந்து வாருங்கள். நீங்கள் பொறுமையாக இருப்பது இதுவரை நீங்கள் அலட்சியமாக இருந்தீர்கள் இறைவனுடைய எச்சரிக்கையை பற்றி அதற்கான பரிகாரமாகும். இப்பொழுதும் சரி, எனக்கு சில வேதனைகள் இருக்கின்றன, உள்ளுக்கு நுழைந்தாகிவிட்டது. இதற்கு பல காலங்களுக்கு முன்பாகவே உங்களுக்கு லேசாக அறிவிக்கப்பட்டு அது நீக்கப்பட்டு விட்டது. அதற்கு முன்பாக உணர்வாகவும் அறிவிக்கப்பட்டது. எனக்கு ஏதோ ஒரு வழி இருக்கிற மாதிரி தெரியுது, மறுநாள் சரியாக போயிடுச்சு. அதற்கு முன்பாகவே இங்கு வழி வரப்போகிறது என்பதை பற்றி அறிவிப்பு இருக்கின்றது. கவனம் இல்லாததன் காரணமாக, மனசாட்சியத்தின் பக்கம் நான் என்னுடைய கவனத்தை செலுத்தாதன் காரணமாக அதனை நான் தவறவிட்டேன். இப்பொழுது இறைவனுடைய உதவி அவ்வப்போது லேசாக வருது போவது, படிப்படியாக உங்கள் கண் முன்பாகவே அது நிகழ்கின்றது போகிறது. இதை பற்றி ஒரு கவலை இருக்கின்றது, இது நிகழக்கூடாது என்று. இது முடிவாக எனக்கு ஒரு வேதனையாக அமைந்துவிடக்கூடாது என்று இப்பொழுதும் உங்களுடைய எண்ணத்தில் மனசாட்சியம் அறிவிக்கின்றது. இறைவனுடைய அனுமதியை கொண்டு அறிந்து கொள்ளுங்கள், அந்த மனசாட்சியம் ஆன்மா. ஆன்மாவின் இறைவன் அல்லாஹ், முஸ்லீம்கள் சொல்லக்கூடிய அல்லாஹ் கிடையாது. அவர்களுக்கு இதை பற்றி தெரியாது. எனக்கு என்ன அறிவிக்கப்பட்டதோ பூசாரிகளால் அது மட்டும்தான் தெரியும். அல்லாஹ் என்பது எங்கோ ஒருவன் இருக்கின்றான். அரசாட்சி செய்து கொண்டிருக்கின்றான். உங்களுடைய மனதிற்கும் உங்களுடைய இருதயத்திற்கும் இடையே மனசாட்சியத்தை அமைத்து அங்கு தன்னுடைய வாக்கை பூர்த்தியாக்கி கொண்டிருப்பான். இறுதி மூச்சு வரையில் அவன் உங்களுடைய உள்ளத்தின் இறைவன், ஆன்மாவின் இறைவன். இதுவரை நாம் கேள்விப்பட்டதில்லை. ஆன்மாவின் இறைவன் யார் என்பதை நம் அனைவருக்கும் மனசாட்சியம் ஒன்றுதான் என்றால் அங்கு இறைவனுடைய ஆளுமை இருக்கின்றது, வேறு எங்கும் இல்லை. துணிலும் இருப்பான், திரும்பிலும் இருப்பான். வீணான வார்த்தை, உங்களோடு இருப்பானா இல்லையா அதுதான் கேள்வி. என்னோடு இருக்கின்றான், எங்க இருக்கின்றான் உங்களுடைய ஆன்மாவில்? ஆன்மாவை பார்க்க முடியுமா? முடியாது. அவனை பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் இருக்கின்றான். ஆன்மா இருக்கும் முறையில் நிச்சயமாக மனசாட்சியத்தோடு என் இறைவன் நிறைந்திருக்கின்றான் என்பது பொருள். பார்க்க முடியாத அந்த மாபெரும் சக்தி உங்களுடைய இதயத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது இப்பொழுதும் ஆன்மாவில். அந்த ஆன்மா உங்களுடைய மனது கருவித்துக் கொண்டிருக்கின்றது. மனதில் அடுக்குகள், மனிதர்களை பற்றிய எண்ணங்களும் மனிதர்களுடைய உதவியும் பாதுகாப்பு வரும்பொழுது அந்த ஆன்மா அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. இது ஆகாது என்பதை நீங்கள் திரும்ப வேண்டும், திரும்ப வேண்டும். இறைவன் பக்கம் திரும்புங்கள். இதை மட்டும் வெளியேற்றி விடாதீர்கள், உங்களை வெளியேறக்கூடாது. பூசாரிகள் இங்கிருந்து உங்களை வெளியேற்றிவிடுவார்கள். கட்டிடங்களுக்கு வாருங்கள். இது முஸ்லீம் கட்டிடம், இது இந்து கட்டிடம், இது கிறிஸ்தவ கட்டிடம். இங்குதான் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் என்று. அப்படி என்றால் இங்கிருப்பது என்ன? என்னோடு இறைவன் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றான், நீங்கள் திருந்துங்கள் என்று எச்சரிக்கையோடு. இப்பொழுதும் எனக்குள்ள கஷ்டங்களுக்கு, எனக்குள்ள கவலையும் பயமும் என்னை நாளைய வாழ்க்கையினுடைய ஒரு அழகான தெளிவான முன்னறிவிப்பாக இருக்கின்றது. இந்த எச்சரிக்கையை நான் ஏற்றுக்கொள்கின்றேன், அல்லது இந்த எச்சரிக்கையை நான் விட்டு விலகுகின்றேன். ஏற்றுக்கொண்பவர்களுக்கு மன்னிப்பு உண்டு, எச்சரிக்கை அலட்சியம் செய்பவர்களுக்கு துன்பம் உண்டு. அதில் நுழைவிக்கப்படுவார்கள். அந்த துன்பத்தை பார்த்த பிறகு அப்பொழுதும் கூட எனக்கு டாக்டர்கள் இருக்கின்றார்கள், நான் படித்தவன். இந்த காலத்திலெல்லாம் டாக்டர்களை நம்ப வேண்டும் என்றே விட கடவுளை நம்பக்கூடாது. படித்த மூஞ்சி மாதிரி இருக்குது, நீங்கள் இந்த காலத்தில் நம்பலாமான்னு கேட்கும்பொழுது நமக்கு உடனே பெருமை வந்தது. ஆக நான் படித்தவன். அப்படி என்றால் கடவுளையும் நம்பக்கூடாது, டாக்டரையும் நம்ப வேண்டும், என் படிப்பை நம்ப வேண்டும். அந்த படிப்பு அறவரையாச்சு, அதுவும் தெரியாது. இன்னும் படிப்பு வளரணும், அறிவு வளரணும்னு சொல்லும் போதே நீ இருக்கிறது அறவரன்னு தெரிய வேண்டாமா? வழங்கிவிட்டது. இறைவன் தன் பேச்சை குறைத்துக் கொண்டு வருகின்றான். உங்களுக்கு வழிகாட்டுதலை அவன் உங்களை விட்டு நீக்கிக் கொண்டான் என்பதை அறியுங்கள். இறைவன் உங்களை விட்டு விலகிக் கொண்டிருக்கின்றான். இந்த குரானில் படிக்கும் பொழுது வேதம், குரான் என்பது மனசாட்சியம், அவ்வளவுதான். வேதம் என்பது மனசாட்சியம். அந்த புத்தகத்திற்கு இணையாக எந்த புத்தகமும் கிடையாது. இது மட்டுமே தான் புத்தகமாக இருக்கிறது. இந்த புத்தகத்தின் மீது ஆணையாக இதில் நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்தும் பொழுது நேர் வழியும் நேர்பாதையும் உங்களுக்காக திறக்கப்பட்டுவிட்டன. கவலையும் பயமும் நீக்கப்பட்டு அமைதியும் நிம்மதியும் அங்கு ஏற்பட்டிருக்கிறது என்றால் உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கப் போகின்றது. நாளைய வாழ்க்கையை பற்றி பயமும் கவலையும் இருக்கும் பொழுது வாழ்க்கை தவறான பாதையில் போய்க் கொண்டிருக்கின்றது. முன்னெச்சரிக்கை, மன்னிப்பை நாடுங்கள், திரும்புங்கள், திரும்பி திரும்புங்கள். இதுவரையில் பூசாரிகள் உங்களை இங்கே விட்டும் திருப்பி கட்டிடங்களுக்கும் சென்று அங்கு வழிபாடு நடத்துங்கள் என்று கூறினார்கள். இப்படி இருந்து கூறுகிறார், என் பக்கம் திரும்புங்கள். நீங்கள் அங்கு சென்ற போதிலும் சரி, நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை அமைக்கும் பொழுது கண்களை மூட வேண்டும். கண்களை மூடும் பொழுது உலகமே இருந்து விட்டது, ஒன்று மட்டும் திறந்திருக்கிறது, உங்களுடைய ஆன்மா. ஏன் கண்ணை மூடுகின்றீர்கள்? அந்த கண்ணை மூடச் செய்தது யார் என்பதை சிந்தித்து பார்த்தால் இது இறைவனுடைய காரியமாக இருக்கின்றது. நீங்கள் இறைவனை நம்பி வந்துவிட்டீர்கள். பூசாரிகள் உங்களை வழிகெடுத்து விட்டார்கள். உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் திரும்பதை விட்டும் வெளியேற்றி கட்டிடங்களுக்கு கொண்டு வந்தார்கள். நான் இங்கு வந்த பிறகு உங்கள் கண்களை மூடி உங்களுடைய இறைச்சம் திருப்புகின்றேன். சிந்து துணர்பவர்களுக்கு அவர்களுடைய இருதயம் மாபெரும் புண்ணிய ஸ்தலம் என்பதை அறிவார்கள். அந்த இருதயத்திற்கு நிகரான கோயில் இல்லை என்பதை அறிவார்கள். அந்த இருதயத்தின் மனசாட்சி அவருடைய தெய்வ இல்லமாகவும் தெய்வ உள்ளமாகவும் இறைவாக்குகள் பதிந்த மாபெரும் புண்ணியஸ்தலமாகவும் இருக்கின்றது. அந்த தலத்தில் தங்குங்கள். இதற்கும் புண்ணியஸ்தலம் என்று தங்களாக வரையறுத்துக் கொண்ட சில பகுதிகளை இது புண்ணியஸ்தலம், இது புண்ணியஸ்தலம் என்று கூறுகின்றார்கள். உங்கள் காலம் உங்கள் கண்களும் பட்டுவிட்ட அந்த இடம் எப்படி புண்ணியஸ்தலமாக இருக்க முடியும்? அந்த புண்ணியஸ்தலத்தில் நான் இருக்கின்றேன், புண்ணியஸ்தலம் மிதிக்கலாமா? முதல்ல உங்கள் கண் பட்ட பிறகு, உங்கள் கால் பட்ட பிறகு அது எப்படி புண்ணியஸ்தலமாக இருக்க முடியும்? உங்களுடைய ஆன்மா பதில் சொல்ல வேண்டும், முடியாது என்பதை. எனவே புண்ணியஸ்தலங்கள் கிடையாது, உலகத்தின் பூமியின் அடிப்படையை ஒட்டி கிடையாது. இறைவன் தனக்குரிய புண்ணியஸ்தலத்தை அப்படி ஒருத்த இடம் வேண்டுமென்றால் வானங்களை எடுத்துக்கொண்டிருப்பான். அவனுக்கு தோதானதை, அவனுடைய கண்ணியத்திற்கு தோதானதை எடுத்துக்கொண்டிருப்பான். உங்களிடம் கேட்கப் போவதில்லை எது புண்ணியஸ்தலம் என்பதை. உங்களுடைய கால் மிதிப்படக்கூடிய புண்ணியஸ்தலமாக அவனுடைய புண்ணியஸ்தலம் இருக்காது. இப்பொழுது உங்களுடைய ஆன்மாவை நான் புண்ணியஸ்தலமாக கொள்ளும் பொழுது இதை மிதித்து பாருங்கள், அடித்து பாருங்கள், உதைத்து பாருங்கள், முடியுமா என்று பாருங்கள். உங்களை நீங்களே சயத்துக் கொள்ள வேண்டுமே தவிர அந்த ஆன்மாவை சொல்ல முடியாது. புண்ணியஸ்தலத்தின் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும். உங்களுடைய ஆன்மா உங்களுடைய கணக்கதியாக இருந்து கொண்டிருக்கின்றது.
இறைவனுடைய அனுமதியை கொண்டு உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் போகும் பாதை தவறு என்பதை கவலை உணர்த்துகிறது. அந்த கவலையின் மீது நீங்கள் இன்னமும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். மனிதர்களை நம்பி அந்த கவலையை நீக்கிக் கொள்வதற்கான வழிமுறைகளை தேடிக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களிடம் வழிமுறைகள் கிடையாது. தியான பயிற்சி மேற்கொள்கின்றீர்கள் கவலையை நீக்கிக் கொள்வதற்கு. கவலைக்கான காரணமே நீங்கள் வாழ முடியாது என்பதை, பிரச்சனைகள் உருவாகிவிட்டன, இனி அவற்றை சமாளிக்க முடியாது என்பதன் காரணமாக நான் தியானம் செய்கின்றேன். இப்பொழுது அந்த தியானத்தில் மனம் அமைதியாக இருக்கின்றது. கொஞ்சம் மறந்துவிட்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய பிரச்சனைகள் அவ்வளவுதான். மீண்டும் அந்த பிரச்சனைக்கு வரும்பொழுது தியானம் கலைந்து விடுகின்றது, பிரச்சனை தலை தூக்குகிறது. எப்பொழுதும் கண்ணை மூடிக்கொண்டு உட்கார்ந்துக்க முடியுமா அல்லது என்னுடைய பிரச்சனைகளை கவனிக்க வேண்டுமா என்று கேட்டால், உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்தால் தவிர உங்களுக்கு நிம்மதி இல்லை. தியானத்தில் அமைதியும் நிமதியும் கிடையாது. பிரச்சனைகள் தீர வேண்டும். யாரொருவரால் தியானத்தில் என்னுடைய பிரச்சனைகள் வச்சிருக்கக்கூடிய வழிகளை கண்டுவிட்டேன், இனி எனக்கு சுகமாகிவிட்டது என்று கூற முடியுமா? அல்லது ஒரு மாயையான ஒரு அமைதியில் நான் இருக்கின்றேன், பிரச்சனைகள் அப்படியே இருக்கின்றது, என்ன செய்வது என்று எனக்கு விளங்கவில்லை. உங்களுக்கு பிரச்சனைகள் தீர்வதற்கான வழியும் நன்றறிவும் நுண்ணறிவும் வேண்டுமா? அல்லது மறந்துவிட்டு நான் தியானத்தில் இருக்கின்றேன், எனக்கு சரியாகிவிட்டது போன்று தோன்றுகின்றது, பிரச்சனைகளை நான் சந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது மீண்டும் எனக்கு கலக்கங்களும் மீண்டும் எனக்கு பயமும் கவலையும் பதற்றங்களும் ஏற்படுகின்றன. தியானம் செய்கிறமே எதுக்காக நம்ம மனசு கேட்டிருந்தா சொல்லியிருக்கோம், தப்புன்னு சொல்லிட்டு. தியானம் என்பது நன்மை தீமைகளை பிரித்தறிவது. நிச்சயமாக அதன் மீது சத்தியமாக பிரித்து காட்டுவதன் மீது சத்தியமாக 77:4 ஒவ்வொன்றும் துண்டு துண்டாக இருக்கும் உங்களுடைய மனசாட்சியத்தை புதுப்பிப்பதற்காக வேண்டி நீங்கள் இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும், வாங்க வேண்டும், மனசாட்சியத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இந்த மனசாட்சியம் என்பது சாஃப்ட்வேர் புத்தகம். இதனுடைய மனசாட்சியம் முழுமையாக வடிவமைக்கப்பட்டு விட்டது உங்கள் முன்பாக இந்த புத்தகம். இதை கொண்டு நீங்கள் பேக்கப் காப்பி பண்ணுங்கள். யுவர் சாஃப்ட்வேர் ஹஸ் கான் மால்வேர். உங்களுடைய சாஃப்ட்வேர் தரப்பை மனிதர்களுடைய வழிமுறைகளை அதிகமாக கேட்டதன் காரணமாகவும் என்னுடைய பலவீனத்தின் காரணமாகவும் நான் அதைய அடைய வழியில்லாமலாகிவிட்டேன். இப்பொழுது உங்களுடைய பேக்கப் காப்பி இருக்கு. இதை கொண்டு நான் மனசாட்சியத்தை மீண்டும் நினைவு கூற முடியும். அதனுடைய அடையாளமாகத்தான் 77:1 நான் எடுத்திருக்கின்றேன். இந்த 77:1 நம்முடைய மனசாட்சியத்தினுடைய பகுதிகள் இங்கு நிரப்பமாக்கப்படுகின்றன. தொடர்ச்சியாக அனுப்பப்படுவை மீது சத்தியமாக உங்களுடைய எண்ணத்தின் பக்கம் திரும்புங்கள். ஒவ்வொரு மூச்சிலும் உயிர் வாழ வேண்டும் என்று இருக்கின்றது. ஒவ்வொரு மூச்சிலும் நான் பிழைக்க வேண்டும் என்று இருக்கின்றது. வெறும் பிழைப்பா சுகமான வாழ்க்கையினுடைய அமைப்போடு அந்த பிழைப்பு நடத்த வேண்டும் என்று கேட்டால், சுகமான வாழ்க்கையினுடைய அமைப்போடு அந்த வாழ்க்கை தொடர வேண்டும் என்று இருக்கின்றது. அந்த சுகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. தொடர்ச்சியாக நான் என்னுடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய ஆன்மாவில் அனுப்பிக் கொண்டிருக்கின்றேன். அந்த ஆன்மா உங்களுடைய மனதுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றது என்ற அனுமதியை கொண்டு அந்த புனித சடத்தில் தங்குங்கள். மூளையில் இருக்கக்கூடிய அறிவின் பக்கம் தங்காதீர்கள். இதற்கு நேர் விரோதமானது மரமண்டையில் இருக்கக்கூடிய நான் ஏற்றிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த கல்வி அறிவு, அரைகுறை கல்வி அறிவு. ஆனால் இதை கொண்டு நான் பெருமைப்படுகின்றேன். என்னுடைய வீழ்ச்சி எனக்கு ஆரம்பமாகிவிட்டது. பெருமை கொள்வதற்கு இடமில்லை. தெளிவாக தெரியும் என்னுடைய அறிவு ஒரு போதாசனம் என்று. மனம் வேண்டும், மனதில் சுகம் வேண்டும். சுகம் என்பது உணர்வு, பொருள் அல்ல. நான் பொருளை நாடுகின்றேன் சுகத்திற்காக வேண்டி. நிச்சயமாக எவ்வளவு பொருள் இருந்தாலும் என்னுடைய சுகவீனம் மனதிற்கு ஒரு வேதனை வந்துவிட்டால் அந்த வேதனையின் நெருப்பை அணைப்பதற்காக வேண்டி நான் சம்பாதித்து வைத்துக்கொண்டு அவ்வளவு கொடுத்து விடுகின்றேன். எனக்கு அமைதி கிடைத்தால் போதும், ஒரு நாள் தூக்கம், ஒரு பொழுது தூக்கம் கிடைத்தால் போதும் என்று அவ்வளவையும் துறை வீசி எறிந்துவிட்டு இதற்காக எனக்கு ஒரு சிறு தூக்கம் அமைதி கிடைத்தால் அது போதுமானது என்று இருக்கும் தானே மனதில். அவ்வளவே கொடுத்து விடுகின்றேன். சுகம் வேண்டும், கவலை நீங்க வேண்டும், அடைக்கிறப்பு நீங்க வேண்டும், பெரும் பாரமாக இருக்கின்றது நெருக்கடி நீங்க வேண்டும், கொஞ்சமாவது நான் அமைதியாக இருக்க வேண்டும் என்று விரும்பமாட்டீர்களா? அவ்வளவுக்கும் சேர்த்து ஈடாக நீங்கள் இதை கொடுத்து விடுங்கள் கேட்டால் ஒரு நொடிப்பொழுதில் அவ்வளவுமே கொடுத்து விடுவேன். அப்படிப்பட்ட சுகத்திற்கு நீங்கள் பொருளையா செய்கின்றீர்கள்? பொருளை வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் நம்ப வேண்டாம். பழக ஆரம்பியுங்கள். இறைவனுடைய மன்னிப்பும் அவனுடைய பாக்கியமும் அவனுடைய அருளும் அவனுடைய கருணையும் எனக்கு வேண்டும் என்று இப்பொழுது விரும்புங்கள். அவன் உங்களுக்கு அவ்வளவு வரை மிகைக்கக்கூடிய அறிவாற்றலை, மனிதர்களிடம் இருக்கக்கூடிய அறிவுக்கு மேலாக ஒரு சிறு அணுவளவு அதிகமாக அறிவு கொடுத்துவிட்டால் போதும், இன்று உலகத்தில் நான் அவ்வளவு வரையும் இந்தியவன். அந்த அறிவு வேண்டும், நல்லறிவு. அவ்வளவு இது மனிதனுடைய அறிவையும் மிகைக்கக்கூடிய ஒரு நல்லறிவு. அணுகுண்டு தயாரிக்கணுமா, அல்லது போரை ஏற்படாமல் தவிர்க்கணும். மனதில் அமைதியும், மனதில் பரிவும், மனதில் பொறுமையும், மனதில் விட்டுக் கொடுக்கும் தன்மை இருந்தால் போருக்கு ஏது வேலை? அணுகொண்டு கண்டுபிடித்து விட்டார் மாபெரும் விஞ்ஞானி என்று கூறுகின்றோம். அடிப்பதற்கு ஒரு கருவி தேவையில்லை. உங்களுடைய மனம் ஒன்று போது, உங்களையும் அழித்துக் கொண்டு பிற மனிதர்களையும் அழிவுக்கு ஆன பாதையில் நீங்கள் செலுத்துவதற்கு. போர் வேண்டுமா பொறுமை வேண்டுமா என்று கேட்டவங்க பதில் என்ன? பொறுத்தார் பூமி ஆழ்வார். போரில் உங்களுடைய இடமே கிடையாது, உங்களுக்கு கால் கீழே இடம் கிடையாது. எது வேணும்? சாதாரண வார்த்தையாவது இல்லை. உங்களுக்கான நல்லறிவு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. போரா பொறுமையா எது வேண்டும்? அடங்கப்படாதனமா விட்டுக் கொடுக்கும் அழகான மனப்பான்மை எது வேண்டும்? நான் அணுகுண்டை வைத்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படின்னா நான் ஒரு அப்படின்னு அர்த்தம். கரியருக்கும் தங்களுக்கான எனக்கெல்லாம் அடிமணியும் வல்லரசு, அது பேர் அதுக்கு ஒரு வல்லரசுன்னு ஒரு பேர், அழகான பேர் வச்சு அடிப்பேன் உதப்பேன். நான் என்ன சொன்னால் நீ கேட்டாகணும்னு சொல்லும் பொழுது காரணம் என்கிட்ட அணுகுண்டு இருக்குதுன்னு சொன்னால், அந்த அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ், சைனா இதெல்லாம் கடியளித்தவன் தங்கல்காரன் என்ற பெயரில் அவர்கள் தங்களை வளர்ச்சி என்று கூறிக்கொண்டிருக்கார்கள். ரவுடி பெயர் தான் அர்த்தம். ஆயுதங்களை காட்டி பயன்படுத்தினா ரவுடி தானே. நானும் ரவுடின்னு சொல்லிட்டு நானும் அந்த வல்லரசோட சேர்ந்துச்சேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சிந்தித்து பார்ப்பவருக்கு இது தவறான பாதை என்பது தெரியும். வெளிப்படையாக பார்ப்பதற்கு நான் வல்லரசு. அறிவு இருந்தால் புத்தி கெட்டவன் கத்தி எடுப்பான். அந்த புத்தி கெடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது ஆன்மாவின் பக்கம் நான் திரும்புகின்றோம். பொறுமையை கொண்டோம், மற்றவர்கள் மீது நம்பிக்கை நல்லெண்ணத்தை கொண்டோம், விட்டுக் கொடுக்கும் தன்மையை கொண்டோம், பறிவை கொண்டும் கருணையை கொண்டும். நீங்கள் இறைவனிடமிருந்து எவ்வளவு விரும்புகிறானால் அங்கு இருக்கின்றது செலவு செய்யுங்கள். இறைவன் அளித்ததிலிருந்து நீங்கள் செலவு செய்ய ஆரம்பிங்கள். வேகமாக வீசுகிறவை மீது சத்தியமாக இறைவன் கூறுகின்றான். உங்களுடைய மூச்சு இறைப்பதற்கு முன்பாக, அந்த மூச்சு தடைப்பட்டு இறைப்பதற்கு முன்பாக திரும்புங்கள். இறைவன் திரும்புங்கள். கவலையும் பயமும் நெருங்கிவிட்டன. அந்த கவலையை நீங்க வேண்டும், பயம் நீங்க வேண்டும். இப்பொழுது அறிய வேண்டும் என்னுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த பகுதி சீராக அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இனி அதற்காக உருவம் அளிப்பவன், அதற்காக படைத்துக் கொண்டிருப்பவன் இறைவன் தான். நான் அழகான வாழ்க்கையின் பக்கம் நுழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். சமாதானம் அடையுங்கள். இறைவனுடைய வாக்குகளின் மீது மனசாட்சியத்தின் மூலமாக உங்களுக்கு வலியுறுக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் இறைவன் தன்புறத்திலிருந்து ஆற்றக்கூடிய மாபெரும் சக்தி படைத்து என்பதை அறியுங்கள். வானங்களையும் பூமியையும் படைத்து இவற்றில் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் அமைத்து வானங்களையும் பூமியும் உங்களுக்கு அடிப்படையை செய்து இரவும் பகலும் உங்களை சுழன்று வரும்படி செய்து அந்த இரவையும் பகலையும் வானங்களையும் பூமியையும் மலைகளையும் கடல்களையும் மரங்களையும் இன்னும் நீங்கள் அறியாதவற்றையும் உங்களுக்காக பணித்தானே. உங்கள் ஒருவனுக்காக மட்டும்தான் இவ்வளவு பெரிய அகிலங்கள். மாபெரும் பிரம்மாண்டமான இந்த ஆட்சியர்களை தன்னுள் வைத்துக் கொண்டு உங்களுக்காக வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றான், வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றான். உங்களுக்கு மறுவாழ்க்கை என்ற ஒன்று உண்டு என்பது மீது இப்போது நம்பிக்கை கொண்டு நாளைய வாழ்க்கையில் எனக்கு இறைவன் ஒருவன் போதுமானவன் என்ற அந்த உண்மையை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய இறைவன் உங்களோடு இருக்கின்றான், வேறு எங்கும் இல்லை. உங்களுடைய ஆன்மாவோடு கலந்திருக்கின்றான். அவனுடைய நச்சரிகள் இருக்கின்றன. வேகமாக வீசுகிறவை என் மூச்சு இறைக்கும் காலமெல்லாம், கோபப்படும் காலமெல்லாம், ஆத்திரப்படும் பொழுதும், அவசரப்படும் பொழுதும் பாதை மாறிவிட்டேன் என்பது தெரிய வேண்டும். அமைதி அடையுங்கள், பொறுமை அடையுங்கள். இறைவன் உங்களோடு இருக்கின்றான். உங்களுடைய மூச்சை நீங்கள் கவனியுங்கள். அவசரமாகிறது, இறக்கிறது. அத்தியாயம் 72. வேகமாக வீசுகிறவை மீது சத்தியமாக. உங்களுடைய மூச்சு காற்றடிக்கிறது. வேகமாக காற்று வீசா என்ன ஆகும்? மூச்சு தடைபடும். உங்களுடைய கோபத்திலும் ஆத்திரத்திலும் மூச்சு தடைபடுவதை பாருங்கள். உங்களுடைய பாதை வெகு தூரமான வடிவத்தில் அமைந்துவிட்டது. திரும்புங்கள், உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள். பூசாரிகள் காட்டிய இந்த வழியானது, இறை வழிபாடானது, இதை விட்டும் வெளியேறுவது உங்களுடைய ஆன்மாவை விட்டும் வெளியேறும். கட்டிடங்களுக்குள் எந்த விதமான உயிரோட்டமும் கிடையாது. மயான அமைதியை தவிர அந்த கட்டிடங்களுக்குள் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். இறைவனும் கேட்டுக்கொண்டான். பூசாரியா இறைவனா? இப்பொழுது எது சரி? நீங்கள் அந்தந்த கட்டிடங்களுக்குள் சென்று விட்டீர்கள். பிரார்த்தனையை மேற்கொள்ளும் பொழுது கண்ணை மூடுவது யார்? இவை இல்லை. அப்படியென்றால் ஒரே ஒரு ஒளிமிக்க பாதை திறந்திருக்கின்றது உள்ளத்தின் பக்கம். நீங்கள் ஆத்மார்த்தமாக கேட்கின்றீர்கள். இதன் காரணமாக சுகம் கிடைக்கிறது. எந்த இடத்தில் அந்த அழகான பார்வை திரும்பியதோ உங்களுக்கு தெரியாது. நான் மசூதிக்கு சென்றால் எனக்கு அமைதி கிடைக்கிறது. இவர் கூறுவார் நான் கோயிலுக்கு சென்றால் அமைதி கிடைக்கிறது. இன்னொரு போட்டிக்கு நான் சர்ச்சுக்கு சென்றால் அமைதி கிடைக்கிறது. வீட்டில் இருந்து அமைதி இல்லை, நீங்க வாழ்றது எங்க? உங்க வீட்டிலயா அல்லது கோயில மசூதி சத்திரையா? எங்க வாழ்றது? எங்க அவங்களுக்கு அமைதி வேணும்? ஆன்மா பதில் சொல்ல வேண்டும். ஊர் உலகம் சொல்வதை அல்லது பூசாரிகளுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளப் போகின்றீர்களா அல்லது இறைவனை நேரடியாக பின்பற்றப் போகின்றீர்களா என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். வேகமாக வீசுகிறவை மீது சத்தியமாக நான் எனக்காக நிகழக்கூடிய ஒரு துன்பமான சூழ்நிலையை எதிர்நோக்கியிருக்கின்றேன். நெருங்க வேண்டியது நெருங்கிவிட்டது. பயமும் கவலையும் சூழ்ந்து கொண்டது. எங்கும் எனக்கு உதவி இல்லை. மனிதர்கள் காரணமாகவே இவ்வளவு ஏற்பட்டிருக்கின்றது. மனிதர்களை விட்டு முதலில் விலகுங்கள், இறைவன் பக்கம் திரும்புங்கள். உங்களுக்கான ஒரு நல்லறிவு வேண்டும். அந்த நல்லறிவு என்னவென்றால், முதலில் உங்களுக்கு பொறுமையை கற்பிக்கின்றான். அந்த பொறுமையில் கவனம் இருக்கின்றது. எதற்காக கவனம்? நான் தேடுவது அங்கு இருக்கிறது என்பதை இறைவன் அறிவிக்கின்றான். நீங்கள் எதனை இல்லை என்கிறீர்களோ அவசரத்தில் எல்லாவற்றையும் தவறிவிட்டுவிட்டீர்கள். கவனத்தை மேற்கொள்ளுங்கள். நான் உங்களுடைய பாதையை சீரமைக்கக்கூடிய அந்த ஒரு வழியை உங்களுடைய ஆன்மாவிலிருந்து கொண்டு வருகின்றேன். அது சிறப்பான வழியாகும். இந்த புத்தகத்தின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அங்கு கவனத்தை மேற்கொள்ளுங்கள். ஏன் கவனமாக என்ன அர்த்தம்? நீ எது துன்பத்தை அடைந்திருக்கின்றாயோ அந்த துன்பத்தை உன்னால் நீக்கிக் கொண்டிருக்க முடியும். கவனமாக இல்லை நீ, இனியாவது கவனமாக போ, கவனமாக உன்னுடைய பாதை அமைத்துக்கள் என்று கூறுவோம் தானே. நமக்கு கீழே இருப்பவர்களிடம் யார் மீது அக்கறை இருக்கிறதோ அவரிடம் கூறுவோம் தானே. அது எவ்வளோ பெரிய வயது வந்தவங்க இருந்தாலும் சரி, பார்த்து போங்கப்பா, கவனமாக போங்க, கவனமாக வாங்கன்னு சொல்லத்தான் செய்வோம். அதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? பொறுமையாக இருங்க. அங்கு உங்களுக்கு பாதுகாப்பான வழி, உங்களை அறியாமலேயே இயற்கையாக நீங்கள் நடப்பீர்கள். இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது செயற்கையான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையின் மீது நம்முடைய வாழ்க்கை தொலைந்து போகக்கூடாது. தொலைந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை திருப்புங்கள். உங்களுடைய தெய்வ சன்னிதானம் உங்களுடைய உள்ளத்தை தேவை கிடையாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வீடுகளில் அவன் உங்களுக்கு அமைதி அளித்தான். உங்களுடைய வீடுகளில் உங்களுக்கு ஓய்வை அமைத்தான். உங்களுடைய வீடுகளில் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தான். உங்களுடைய வீடுகளில் உங்களுக்கு உணவை அமைத்தான். உங்களுடைய வீடுகளில் உங்களுடைய குடும்பத்தை அமைத்தான். கண் புரட்சியை அமைத்தான். இவ்வளவுக்கும் பிறகு இதெல்லாம் கடவுளுடைய இல்லம் இல்லை என்று வெளியில் சென்றீர்கள். அந்த வீடுகளில் இருப்பவர்கள் ஒருவர் மற்றவருடைய நன்மையை விரும்புவார்கள். கோயிலுக்கு மசூதி சர்ச்சைக்கு போகிறோமே, அங்கே யாராவது ஒருத்தருக்கு பார்த்துவீங்களா? எப்படாது ஒருத்தர் வெளியே போகணும்னு இருக்கும், வீட்டுக்கு எப்போ போகணும்னு இருக்கும், எப்படாது முடியும்னு இருக்கும். இந்த சம்பவங்கள்லாம் தெளிவாக அறிகின்றோம். இங்கு நமக்கு நிம்மதியும் இல்லை, அமைதியும் இல்லை என்பதை. அந்த வீடுகளில் வாழக்கூடிய நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு கலக்கம் பதற்றம் ஏற்பட்டுவிட்டால் அந்த வீட்டில் தங்க முடியுமா? உங்களுடைய வீட்டில் தங்க முடியுமா? முடியாது. அப்படி என்றால் நான் வாழ்வது என்னுடைய வீட்டிலும் கூட கிடையாது. இங்கு வாழ்கின்றேன். இங்கு இறைவனோடு கலந்து வாழ்ந்தால் தவிர அந்த வீடு சிறப்பற்றதாக இருக்காது. நம்பிக்கை கொண்ட மக்கள் சத்தியத்தின் மீதும் அதனுடைய உண்மையின் மீதும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இறைவன் பல பல விஷயங்களில் சத்தியம் செய்கின்றான். உங்களுக்கு மேலாக உள்ள விஷயங்கள் அவனுடைய சத்தியம் அங்கு நிலைபெற்றிருக்கின்றது. அந்த சத்தியத்தின் மீது நீங்கள் உங்களுடைய மனசாட்சியத்தின் மீது மனதை கொண்டு வாருங்கள். மனதை உள்ளத்தின் பக்கம் திருப்புங்கள். மனதை வெளிப்புறமாக புற வாழ்க்கையின் பக்கம் நாம் திரும்ப வேண்டாம். இந்த கண்களின் பக்கம் நாம் தொடர்ந்து விடுவேன். புறக்கண்கள் புறம்போக்கு கண்கள் என்று அறியும். இதை பார்த்து நான் எப்படி நம்புகிறேன், இங்கே வழி இருக்கிறது அங்கே வழி நம்புகிறேனோ நான் புறம்போக்கு. அப்படி ஒரு கெட்ட வார்த்தையை நமக்காக காத்திருக்கின்றது. உள்ளத்தின் கண் அகக்கண் பார்வையிடையில் இருங்கள். நிச்சயமாக உங்களுடைய பாதை சீரமைந்து விட்டது. இன்று சீர்பட்ட இந்த வாழ்க்கை இனி என்றுமே சீர்குலையக்கூடாது. என் இறைவன் பக்கம் நான் திரும்புகின்றேன். இறுதியாக நீங்கள் திரும்புவீர்கள். வேதனையை பார்த்த பின்னர், மரணம் நெருங்கிய பின்னர், நமக்கு மரணம் தான் என்றதை அறிந்த பின்னர் நான் இறைவன் பக்கம் திரும்புகின்றேன். நிச்சயமாக இந்த திரும்புதலுக்கு முன்பாக இறைவன் உங்களை விட்டு விலகிவிட்டான். அத்தியாயம் 40:85. தான் எந்த துன்பத்தை எதிர்நோக்கியிருந்தோமோ அந்த துன்பத்தை கண்ணால் பார்த்த பிறகு நான் இப்பொழுது நம்பிக்கை கொள்கிறேன் என்று யார் கூறுகின்றார்களோ நிச்சயமாக அவருடைய இறைவன் மன்னிப்போனார் இல்லை. அவருடைய காரியம் கட்டி முடிவரும். பின்னரும் அவர்களுக்கு நரக வேதனை தான். அவருடைய ஆன்மா எப்படி பெறுந்தது என்பதை கேட்பார்கள். சத்தியமாக வேதனையிலும் நிந்தித்துக் கொண்டிருக்கிற நிலையிலும், தன்னையே நிந்தித்த நிலையிலும், தன்னையே நொந்து கொண்ட நிலையிலும் அந்த ஆன்மா பிரிந்தது நரக வேதனை நிச்சயம் என்பதை நாம் அறிய வேண்டும். இப்பொழுதும் பூசாரி வருவார்கள். அதையெல்லாம் நான் சரி கட்டி உங்களை நான் சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடுவேன். பூசாரி கையில் இருக்கிறது. இறைவனுக்கு மேலாக பவர் பூசாரி கையில் இருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த ஆன்மாவினுடைய சத்தியத்தின் பக்கம் வருகின்றோம். என்னுடைய இறுதி நிலை நிச்சயமாக மோட்சம் நரகம் என்ற ஒன்று இருக்கின்றது. அவ்வளவு பேருக்கும் முதல் மூச்சில் அறிவிக்கப்பட்டு விட்டது. அது இறைவனை பற்றி அனைத்து செய்திகளும், வானங்களும் பூமி பற்றி அனைத்து செய்திகளும், முதல் மூச்சல் குழந்தையாக பிறந்த முதல் மூச்சல் அறிவிக்கப்பட்டு விட்டது, அது ஆன்மாக அமைந்து விட்டது. அதைத் தொடர்ந்து உங்களுடைய அடுத்த மூச்சு ஆரம்பமாகிறது. இந்த உலக வாழ்க்கைக்காக வேண்டி உங்களுடைய நரகம் மோட்சம் இருக்கிறது பார்த்தது கிடையாது, ஆனால் நம்பிக்கை கொள்கின்றோம், நிச்சயமாக இருக்கின்றோம். எனக்கு நெருக்கமானவர் இறந்துவிட்ட பிறகு அந்த நேரத்தில் அந்த சத்தியம் வெளியாகின்றது. யாரிடம் இருக்கின்றார் இப்பொழுது? இறைவனிடம் சேர்ந்திருப்பாரா, நல்லபடியா இருப்பாரா என்று கேட்கின்றீர்களே, அறிவித்ததையா? இவர் மோட்சமாக அடைய வேண்டுமே, திருப்தியடைந்த ஆன்மாவும் இருக்க வேண்டுமே என்றெல்லாம் விரும்புகின்றீர்களே, இப்பொழுது அதை அறிவித்ததையா? இந்த நேரத்தில் அதனை நாம் இப்பொழுது உணர வேண்டும். என்னுடைய ஆன்மா இறைவனுக்கு பொருத்தமானதாக, என்னை பற்றி திருப்தி அடைந்ததாக இருக்க வேண்டும், நான் அதை பற்றி திருப்தி அடைந்ததாக இருக்க வேண்டும் என்னுடைய இறுதி மூச்சு. டாக்டர்களுடைய கைகளில் நான் சாகக்கூடாது, அவருடைய மருந்து மாத்திரை நான் சாகக்கூடாது, இறைவனுடைய அனுகிரகத்தை கொண்டு அவனுடைய உணவை உட்கொண்டவனாக நான் மரணிக்க வேண்டும், நிம்மதியும் அமைதியும் கொண்டு நான் மன்னிக்க வேண்டும். எனக்கு பின்னர் என் குழந்தைகள் இருக்கின்றார்கள் என்ற அந்த ஆதனத்தில் மன்னிக்க கூடாது, அவர்களையும் பாதுகாப்பான இறைவன் தான் என்று அவர்களுக்கு முன்பாகவே நான் வாழும் காலத்தில் என் குழந்தைகளுக்கு பறித்திருக்க வேண்டும். மனிதனை நம்பாதே, உன்னுடைய தந்தை நான் சொல்கின்றேன், என்னையும் கொண்டு நம்பக்கூடாது, இறைவனை நம்பு. உன்னையும் என்னையும் படைத்து நம்மை ஒன்றுபடுத்திய இறைவன் தான், அம்மாவையோ அப்பாவையோ நம்பாதே, இறைவனை நம்பு என்று அந்த அடிப்படையை கொண்டு ஒவ்வொரு மூச்சிலும் அந்த குழந்தையை வளர்த்திருக்க வேண்டும். இப்பொழுதும் சரி, அந்த வகையிலான வாழ்க்கையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக இந்த செய்திகள் அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, உள்ளத்தில் இறங்கிக் கொண்டிருக்கின்றன. இப்பொழுது நாம் அதை கவனிக்க ஆரம்பிக்கின்றோம். வேகமாக வீசுகிறவை மிகவும் சத்தியமாக மூச்சு இறைக்க ஆரம்பிக்கின்றது. பாவையை மாறிவிட்டீர்கள், திரும்புங்கள், அமைதியடையுங்கள், நிமிதியடையுங்கள். எந்த அமைதியும் நிமிதியும் இறைவன் திரையும் தர முடியாது. 77:3 பரவலாக பரத்துவதன் மீது சத்தியமாக இவை ஒவ்வொருவரும் அறிந்திருக்கின்றனர், யாரும் அறியாதவர்கள் இல்லை. இந்த சத்தியமானது உங்களுடைய புனிதமான இந்த வாழ்க்கையினுடைய பகுதியானது ஒரு புதுமையானதல்ல, உங்களுக்கு சத்தியமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாபெரும் இறையாற்றல் தன்னுடைய ஆளுமையை உங்களுடைய இதயத்தில் அமைத்திருக்கின்றான். இதுதான் வழி, இதுதான் சத்தியம் என்பதை 77:4 வேறுபடுத்தி காட்டுவோர் மீது சத்தியமாக, இது சத்தியம்தான் என்பதை பிரித்து அறிவித்து காட்டுவோர் மீது சத்தியமாக, உங்களுக்காக உங்களுடைய தூதர்களையும் அமைத்திருக்கின்றான். உங்களிலிருந்தே உங்களுடைய மொழி பேசக்கூடியவர்களை ஒரு தூதர்களாக அமைத்திருக்கின்றான். அவர்கள் உங்களுக்கு விவரித்து காட்டுவார்கள் எது சரி என்று தவறு என்பதை. அப்படி விவரித்து காட்டும் பொழுதே இந்த ஆன்மா ஏற்றுக்கொள்ளும், சரிதான் என்பது கரெக்ட் என்பது, இதுவே நேர்வழி என்பதை 77:5 சிந்தனையை தோன்றும் மீது சத்தியமாக, பொறுமையை கொண்டு கவனத்தை கொண்டு இந்த சிந்தனையின் பக்கம் திரும்புங்கள், அங்கே உங்களுடைய ஆன்மா பதில் சொல்லும். இந்த கேள்விக்கு அந்த பதிலானது ஞானங்கள் ஆகும். ஞானங்களில் வாடுங்கள், ஊர்வலத்தை கேட்டு அறிவை கொண்டு வாழாதீர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பதில் இருக்கின்றது, எந்த பதிலுமே ஆன்மாவுக்கு பொருந்தாது. ஊர்வலத்தை விட்டு விலக வேண்டும். 77:6 இப்பொழுது இறைவனுடைய மன்னிப்பும் வருகின்றது, இறைவனுடைய எச்சரிக்கையும் வருகின்றது. இந்த இரண்டையும் ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னை மன்னிப்பாயாக இறைவனை. உங்களுடைய ஆன்மாவிற்கு கூறுங்கள், இறைவன் ஏற்றுக்கொண்டான். ஆனால் இதனை யார் மறுக்கிறார்கள், அலட்சியப்படுத்துகின்றார்களோ, இறுதியாக 77:7 நிச்சயமாக உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது நிகழ்வதையாகும். இன்னும் கூறுகின்றான் 57:27 22வது வசனம், பூமியிலோ உங்களிலோ நிகழும் எந்த சம்பவமும். 57:22வது வசனம், பூமியிலோ உங்களிலோ நிகழும் எந்த சம்பவமும் அது நிகழ்வதற்கு முன்பாக தெளிவான இயற்றில் உங்களை பற்றி எழுதப்படாமல் இல்லை. நிகழ்வது நிகழ்வதே ஆகும், யாரும் தடுத்துவிட முடியாது. எச்சரிக்கையும் மன்னிப்பையும் இருப்பதற்கு அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பு கேளுங்கள். ஆனால் அதை அலட்சியப்படுத்திய பிறகு அந்த நேரம் வந்து எனக்கு இதுதான் முடிவு என்று ஆன பிறகு இறைவன் பக்கம் திரும்புகின்றீர்கள். 40:85 கூறுகின்றான், ஒருபோதும் அந்த பாவ மன்னிப்பு திரும்ப ஏற்றுக்கொள்ள முடியாது. திரும்புங்கள், உங்களுடைய மனசாட்சியத்தை புதுப்பித்துக் கொள்ள ஒவ்வொருவரும் இந்த குரானை வாங்க வேண்டும். குரான் என்பது மனதின் சாட்சியத்தினுடைய ஹார்ட் காப்பி. மறந்துவிட்டு அந்த உண்மையின் பக்கம் நாம் திரும்ப வேண்டும். இன்று முதலாக நம்முடைய வாழ்க்கையை மனசாட்சியத்தின் பக்கம் அமைய வேண்டும். இதில் ஏதாவது ஒன்று மனசாட்சி விரோதமாக இருக்குமானால் இது இறைவனிடம் அல்ல, குப்பையில் தூக்கி வீசுங்கள். இந்த குரானில் ஏதாவது ஒன்று மனசாட்சிக்கு விரோதமாக இருக்குமானால் குப்பையில் வீசுங்கள். அதை இறைவனிடம் இல்லை, மனிதனால் எழுதப்பட்டது என்பது பொருள். 4:82 கூறுகின்றான், இந்த புத்தகத்தில் ஏதாவது ஒன்று மனசாட்சிக்கு விரோதமாக இருக்குமானால், உடன்பாடு இருக்குமானால், அது என்னிடமிருந்து வந்ததல்ல, மனிதர்கள் எழுதப்பட்டது, அதை தொடவும் கூடாது. சத்திய சோதனையில் நாம் இருக்கின்றோம். மனசாட்சியத்திற்கு விரோதமாக நாம் செயல்படக்கூடாது என்றால், மனசாட்சியத்தை முழுமையாக கொள்ள வேண்டும் என்றால், மனசாட்சியுடைய காப்பி எங்கிருக்கு, நான் பலவற்றை மறந்துவிட்டேன், பலவற்றை எனக்கு கரெக்டாக இருக்கிறது, எங்கிருந்து திரும்புங்கள், உங்களுடைய இறைவன் உங்களோடு இருக்கின்றான் என்பதை அறியுங்கள். சிந்தனை செய்வோருக்கு ஒவ்வொரு மனசாட்சியமும் படிப்படியாக தெளிவாகும். மனசாட்சியத்தினுடைய ஞானம் தெளிவாக ஆரம்பிக்கும் பொழுது மற்ற உலக மனிதர்கள் அறிவை நம்பி வாழக்கூடிய மனிதர்களுக்கு முதலாக நீங்கள் ஒரு படி வந்துவிட்டீர்கள். கவலையின் பயமும் நீக்கப்பட்டுவிட்டது. அமைதியும் நிம்மதியும் உங்களுக்காக உங்களுடைய மனதில் புண்ணிய சொத்து அமைக்கப்பட்டுவிட்டது. இதுவே வழியாகும். இந்த வழிக்கு நிகராக எந்த வழியும் இல்லை. உங்களுடைய இறைவன் உங்களை பொருந்தி கொண்டான். நீங்களும் இறைவனை பொருந்தி கொண்ட வகையில் இன்று முதலாக உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நம் இறைவன் நம்மை பாதுகாக்க போதுமானது.